بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي أنبمك إسلامي سهودر هلي سهودر هلي الله سبحانه وتعالى نمري باونغلي مني باناه نمك تقوى ويم அவனது பொருத்தத்தையும் முழங்குவானாக. இருளக வாழ்க்கையை ஈடேற்றம் பெற்ற வாழ்க்கையாக அல்லாஹ் ஆகி அருள்வானாக. நாம் எல்லாம் கேள்விப்பட்டு வருகிறோம், உலக மக்களின் பார்வையை திருப்பிய ஒரு நிகழ்ச்சியை பற்றி நாம் அறிய வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது அவனது அத்தாட்சிகளை காட்டிக்கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது வல்லமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். மக்கள் அல்லாஹுவை மறக்கும் போது அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவூட்டுகின்றான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், ஃபலவுலா இத் ஜாஅஹும் பஸுனா தஜர்ரஊ வலாகின் கஸத் குலூபுஹும் வஸய்யன லஹும் அஷ்ஷைத்தானு மா கானூ யஅமலூ. நம்முடைய சோதனை அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டுமே, நம்முடைய சோதனை நம்முடைய தண்டனை அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டுமே. ஃபலவுலா இஜாஹும் பஸ்னா தலர்ரஊ வலாகின், எனினும் கசத் குலூபுஹும் அவர்களது உள்ளங்கள் இறுகிவிட்டன. ஷைத்தான் அவர்களுடைய கெட்ட அமல்களை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லியதற்கு பின்பு சொல்கிறான், ஃபலம்மா நஸ்ஸு மா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு செய்யப்பட்ட உபதேசங்களை அவர்கள் மறந்துவிட்ட போது, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, உலகத்துடைய செல்வங்களை எல்லாம் அவர்களுக்கு விசாலமாக திறந்து தருகின்றான். மக்கள் என்ன நினைக்கிறார்கள், ஆஹா நாம் செய்வதெல்லாம் நல்ல காரியம்தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை தண்டிக்க மாட்டான், பாவங்களிலே மூழ்கிறார்கள், பாவங்களிலே ஈடுபடுகிறார்கள், பாவங்களையே வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா ஃபலம்மா நஸு மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை ஹத்தா இதா ஃபரிஹு, அவர்கள் மமதையின் உச்சிக்கு ஏறும்போது பெருமையின் உச்சியை அடையும் போது, அஹத்னாஹும் பக்தத்தன், திடீரென அவர்களை நாம் பிடித்து விடுகிறோம், ஃபைதாஹும் முப்லிசூன், அவர்கள் நிராசையாகி விடுகிறார்கள், ஃபகுத்து அஜாபிருல் கௌமில் லதீன ஜலமு, இப்படித்தான் அநியாயக்காரர்களுடைய வேர் அறுக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இந்த பூகம்பம் உயிராக உள்ள நமக்கு படிப்பினையாகும். சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நாம் படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லாஹுவின் அச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் இந்த சோதனையில் நல்ல அமல்களுடைய நிலையிலிருந்து மரணித்தார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பார்வையிலே ஷஹீதாக கருதப்படுவார்கள். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கு மறுமையின் அந்தஸ்துகளை உயர்த்துவான். யார் இதிலே பாவம் செய்து கொண்டிருந்த நிலையில் இறந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகத்திலும் அது தண்டனையாக அமைகிறது, மறு உலகத்திலும் இதைவிட மிகப்பெரிய தண்டனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியதி இப்படித்தான், பெரிய தண்டனை மறுமையின் வேதனை வருவதற்கு முன்பதாக சிறிய தண்டனையை நாம் அவர்களுக்கு சுவைக்க வைப்போம், சுவித்து பாருங்கள். ஏன், அவர்கள் திரும்பிவிட வேண்டும், பாவத்திலிருந்து விலகிவிட வேண்டும் என்பதற்காக. இப்ப இந்த நிகழ்ச்சி நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அல்லாஹுவின் பக்கம் நாம் எப்போதும் திரும்பியவர்களாக, நம்முடைய அமல்களை திருத்தியவர்களாக, தௌபா செய்தவர்களாக மறுமையை நினைத்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிலையில் நாம் இருந்தால் நமக்கு மரணம் எப்படி வந்தாலும் சரியே அல்ஹம்துலில்லாஹ், அந்த மரணம் நல்ல மரணமாக இருக்கும். அல்லாஹுவின் அருளுக்கும் அன்புக்கும் உரித்தான நிலையில் நம்முடைய மரணம் இருக்கும். எல்லா நிலைமையிலும் தயாராக இருந்தால், இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இதற்கு மாற்றமாக பாவத்திலே அல்லது பயங்கரமான குற்றங்கள் குறைகளிலே ஈமானை விட்டு தூரமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படி மரணம் வந்தாலும் சரி அவர்களுக்கு துன்பம் துன்பம்தான், இந்த உலகத்திலும் துன்பம்தான், நாளை மறுமையிலே மிகப்பெரிய துன்பம் காத்திருக்கின்றது. ஆனால் மக்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், அந்த நேரத்திலே நினைப்பார்கள், பின்பு மறந்து விடுகிறார்கள். அந்த நேரத்திற்கு அவர்கள் அச்சம் கொள்கிறார்கள், அடுத்த சில வினாடிகளிலேயே அடுத்த சில ஒரு தினங்களிலேயே மக்கள் மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் இப்போது சோதிக்கப்படவில்லையே, நமக்கு இந்த நிலைமை வரவில்லையே என்பதாக பெருமையிலோ அல்லது மறதியிலோ ஆழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் ஒரே நேரத்திலே அந்த படிப்பினை அந்த சோதனையை இறக்குவது கிடையாது. ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சோதனையை இறக்கி மற்றொரு கூட்டத்திற்கு அல்லாஹ் அதை படிப்பினையாக ஆக்குகின்றான். நம்முடைய இந்த தொடர் கொள்கை விளக்கத்தை பற்றி உண்டான இந்த நிகழ்ச்சியிலே இதுவரை வணக்க வழிபாடுகள் என்றால் என்ன, வணக்க வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பேசி வந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நஹ்ல் 16வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்திலே சொல்கின்றான், வலக்கத் பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தில் ரசூலன் அன் இஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். நாம் ஒவ்வொரு சமுதாயத்திலும் தூதரை அனுப்பியிருக்கிறோம். அந்த தூதர் செய்த பணி என்ன? மக்களை பார்த்து அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள். இப்போ தூதர்களுடைய பணி இரண்டு பணிகள், ஒன்று மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்தல், இரண்டு அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு மக்களை விடுவித்தல். நாம் சொல்லியிருக்கிறோமே கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ், இதிலும் இதே இரண்டு விஷயங்களைத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். லா இலா, அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிப்பது, அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிப்பது. அவை பொய், அவற்றுக்கு எந்த சக்தியும் இல்லை, அவை உண்மையானவை அல்ல என்று முற்றிலுமாக முழு மனதுடன் அவற்றை நிராகரிப்பது. இல்லல்லா, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதாக முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அப்ப தௌஹீதிற்கு இந்த இரண்டு அடிப்படை அம்சங்களை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே எல்லா இடங்களிலும் சொல்லுகின்றான். அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அல்லாஹ் எங்கெல்லாம் குறிப்பிடுகிறானோ அந்த இடங்கள் அனைத்திலும் அல்லாஹுவிற்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று சேர்த்தே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, 4வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம். இந்த வசனத்தை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நூற்றுக்கணக்கான இடங்களிலே சொல்கின்றான், அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நீங்கள் நிகராக இணையாக ஆக்கிவிடாதீர்கள். இப்ப இந்த இணை வைத்தல், இதற்கு முன்பு நாம் பார்த்தது அல்லாஹுவை வணங்குவதை பற்றி, இப்போது நாம் பார்க்க போகுவது இந்த இணை வைக்கும் செயலை பற்றி. அல்லாஹுவிற்கு நிகராக இணை ஒருவரை ஆக்குவது, அல்லாஹுவிற்கு நிகராக ஒருவரை எடுத்துக்கொள்வது எவ்வளவு பெரிய பாவம் என்றால், ஹுவ அஅஸமு தம்பின் உஸியல்லாஹு பிஹி, இந்த உலகத்திலே இணை வைத்தலுக்கு நிகராக ஒரு பாவமே இல்லை. பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் இந்த இணை வைக்கும் செயல்தான். அல்லாஹு தஆலா இந்த ஷிர்கை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது பல இடங்களிலே நம்முடைய அந்த ஷிர்க்கினுடைய உருவத்தை, ஷிர்க்கினுடைய அந்த ஒட்டுமொத்த உருவத்தை மிக கோரமாக சித்தரித்து சொல்லுகின்றான். அதனுடைய விபரீதம், அது எவ்வளவு ஒரு மோசமான செயல்.
அதை அதனுடைய பயம் மக்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிய வேண்டும். சூரா லுக்மான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதனுடைய தொடரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடையிலே இந்த வசனத்தை சொல்கின்றான். லுக்மான் கூறுகிறார்கள், மகனே அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. ஏன்? இன்ன ஷிர்க லதுல்முன் அஸீம். அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மிக மகத்தான அநியாயமாகும், மிக பயங்கரமான அநியாயமாகும், அநீதியிலேயே மிகப்பெரிய அநீதி. படைத்த அல்லாஹ் நிகரற்றவன், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அவனுக்கு சமமாக எதுவும் இல்லை, அவனுக்கு ஒப்பாக எதுவும் இல்லை, யாருடைய தேவையுமற்றவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு இந்த பலவீனமான மனிதன் இணை வைப்பது என்பது பாவங்களிலேயே அநியாயங்களிலேயே மிகப்பெரிய அநியாயமாகும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இணை வைக்கும் செயல் மிகப்பெரிய அநியாயமாகும் என்று. சரி, இந்த அநியாயத்தை ஒருவர் செய்தால் அதற்கு அல்லாஹுடைய தண்டனை என்ன தெரியுமா? ஒருவர் இப்படிப்பட்ட அநியாயத்தில் ஈடுபட்டு விடுகிறார், பயங்கரமான இந்த பாவத்தில் சிக்கிக் கொள்கிறார், அல்லாஹு அக்பர், அவர் தௌபா செய்யவில்லை என்றால், மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை என்றால், தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக அந்த இணை வைக்கும் செயலை விட்டு விலகவில்லை என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை நிரந்தரமாக நரகத்தில் தங்க வைத்து விடுவான். நிரந்தரமாக நரகத்தில் அவரை தங்க வைத்து விடுவான். இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியும் அவரை நரக வேதனையிலிருந்து பாதுகாக்க முடியாது. அவருடைய ஆட்சி, அதிகாரம், சொத்து, சுகம், அவருடைய உறவு முறைகள், அவருடைய குடும்பம், எதுவுமே அவரை பாதுகாக்க முடியாது. முஷ்ரிக்காக உள்ளவரை ஒரு நபியும் பாதுகாக்க முடியாது. அது நபியின் தகப்பனாக இருந்தாலும் சரி, சகோதரராக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான நபியாக இருந்தும் இணை வைக்கும் தனது தகப்பனாரை அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமான உலுல் அஸ்ம், உறுதிமிக்க ஐந்து நபிமார்களிலே ஒருவர்கள். அவர் தனது குழந்தையை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க முடியாது, காரணம் அவர் முஷ்ரிக்காக இருந்ததால். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பெற்றோரையோ அல்லது தங்களுக்கு உதவி செய்த சாச்சாவையோ, தங்களுடைய பெரிய தந்தை அபு தாலிபையோ நரக வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது, காரணம் அவர்கள் ஷிர்க் செய்த நிலையில் இருந்ததால். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைக்கும் நிலையிலே யார் ஒருவர் இறந்து விடுகிறாரோ அவரை நிரந்தரமாக நரகத்திலே தங்க வைத்து விடுவான். சூரத்துல் பையினா 98வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தை பாருங்கள். இன்னல் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா உலாயிகஹும் ஷர்ருல் பரியா. நிச்சயமாக யார் மறுத்து விட்டார்களோ, இதற்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்டவர்களில், கிதாப் கொடுக்கப்பட்டவர்களில், இன்னும் முஷ்ரிக்குகள், அல்லாஹ்விற்கு இணை வைப்பவர்கள், இவர்கள் ஜஹன்னமுடைய நெருப்பிலே நிரந்தரமாக இருப்பார்கள். இவர்கள்தான் படைப்பினங்களிலேயே மிக கெட்டவர்கள், மிக மோசமானவர்கள். அன்பு சகோதரர்களே, அப்ப யார் இந்த ஷிர்க்குடைய நிலையிலே மரணித்து விடுகிறாரோ அவர் தங்க வேண்டிய இடம் எங்கே? நிரந்தரமான நரகம். எப்பயாவது சொர்க்கத்திலே அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதா? சொர்க்கத்தின் பக்கம் அவர் மீண்டு வருவதற்கு அவருடைய தண்டனை நீக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் மறுத்து விடுகிறான். நிரந்தரமாக நரகத்திலே தங்கிவிடுவார்கள் என்றாலே அவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்பது விளங்கிவிடும். இருப்பினும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு சந்தேகமே வரக்கூடாது என்பதற்காக அதையும் தெளிவுபடுத்தி விடுகின்றான். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்தை பாருங்கள். இன்னஹு மையுஷ்ரிக்கு பில்லாஹ், யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகிறாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். வமவாஹுன்னார், அவர் தங்கக்கூடிய இடம் நரகமாகும். இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். சரி, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பல நல்ல காரியங்களை செய்திருந்தால், பள்ளிவாசல்கள் கட்டியிருக்கிறார்கள், பல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், அனாதைகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பல நல்ல அமல்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இவர்களுடைய நிலைமை என்ன? அதாவது நல்ல அமல்களும் பல செய்திருக்கிறார்கள். உதாரணமாக தொழுகையை வைத்துக் கொள்ளுங்கள், தொழுதிருக்கிறார்கள், நோன்பு வைத்திருக்கிறார்கள், ஜக்காத்து கொடுத்திருக்கிறார்கள், ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். இப்படி பல நல்ல அமல்களை இவர்கள் செய்திருந்த நிலையில் ஷிர்க்கும் செய்து விட்டார்கள், அல்லாஹ்விற்கு இணையும் வைத்து விட்டார்கள். இந்த நம்மிலே பல மக்கள் முஸ்லிம் இஸ்லாம் என்ற போர்வையில் இருந்து கொண்டு செய்வதை போல பள்ளிக்கும் தொழுக வருவார்கள், வியாழக்கிழமை வியாழக்கிழமை தர்காவிற்கு சென்று பூமாலை போட்டு போர்வை போர்த்தி ஊதுபத்தி கொளுத்தி அவுளியாவிடம் தங்களது நேர்ச்சியை கொடுத்துவிட்டு அங்கு துவாவும் செய்துவிட்டு வருவார்கள். இருக்கிறார்களா இல்லையா? பல இடங்களிலே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தர்கா என்ற பெயரிலே ஒரு சமாதியை கட்டி வைத்து, ஒரு கோரியை கட்டி வைத்து, அதை அழகான முறையிலே உயரமான கட்டிடங்களாக கட்டி அதற்குண்டான எல்லா வசதிகளையும் செய்து அங்கே வியாழக்கிழமை தோறும் அல்லது மற்ற நேரங்களிலும் அல்லது அவர்களுடைய பிறந்த நாள் என்று ஒன்றை வைத்துக் கொண்டு அங்கே சென்று என்னென்ன ஷிர்கான செயல்கள் இருக்கின்றனவோ அவற்றை தொட்டு முத்தமிடுவது, அவற்றை தொட்டு தடவி கொள்வது, அங்கு சஜிதா செய்வது அல்லது தவாஃப் செய்து வருவது அல்லது அங்கு சென்று உட்காருவதால் மனதிற்கு நிம்மதி ஏற்படுகிறது, அதை கொண்டு பரக்கத்தை நாம் அடையலாம் என்று நம்புவது, அல்லது அங்கு இருந்து கொண்டு துவா கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நம்புவது, இப்படிப்பட்ட எல்லா செயல்களும் ஷிர்கான காரியங்கள். நாம் அவர்களிடத்தில் துவா கேட்கும்போது அவர்கள் நமது துவாக்களை கேட்கிறார்கள், அல்லது இவர்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நம்முடைய அந்த பிரார்த்தனையை கேட்டு நமக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் என்று நம்புவது. இவையெல்லாம் அடுத்து இன்ஷாலா இதை பற்றி உண்டான விவரங்கள் பின்னாடி வர இருக்கின்றன. இப்படியெல்லாம் நம்புவது இருக்கின்றது ஷிர்கான காரியங்கள். இப்படி நம்மிலே பலர் இப்படி ஷிர்கையும் ஒரு பக்கம் செய்து கொள்கிறார்கள். வீடுகளிலே மௌலூது ஓதிக் கொள்வார்கள், வீடுகளிலே தாயத்து தொங்க விட்டுக் கொள்வார்கள், தகடு தொங்க விட்டுக் கொள்வார்கள், இன்னும் பல எல்லா காரியங்களை எல்லாம் செய்வார்கள். அதே சமயத்தில் பள்ளிக்கும் வருவார்கள். இன்று பாருங்கள், பள்ளிக்கு வரக்கூடிய மக்களிலே பெரும்பான்மையான மக்களிடத்திலே கையிலே கயிறு, கழுத்தில் கயிறு, தாயத்து சும பரவலாக காணப்படுகின்றது. எப்படிப்பட்ட ஒரு, அதாவது அல்லாஹு அக்பர், கற்பனை செய்ய முடியாத விஷயம். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் ஷிர்கை அறியாமல் இருக்கிறார். அல்லாஹ் அக்பர், இப்படிப்பட்ட விபரீதம் சகோதரர்களே. நெருப்பை தங்களது கையிலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு ஷிர்க் என்பது என்ன? நேரடியான நெருப்பு. மற்ற பாவங்களையாவது அல்லாஹ் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட மக்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, நாங்கள் செய்யறது ஒரு கால் ஷிர்காக இருந்தாலும் கூட பரவாயில்லை, எங்களுடைய மற்ற அமல்களை கொண்டு நாங்கள் மறுமையிலே தப்பித்துக் கொள்வோம் என்று வீராப்பும் சில மக்கள் பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய சந்தேகத்திற்கு பதில் சொல்கிறான். 39வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம். وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. سبحان الله. பாருங்கள், وَإِذَا كَانَ خِطَابُهُ لِرَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ هَكَذَا فَمَنْ دُونَهُ مِنَ النَّاسِ أَوْلَى إِذَا مَا وَقَعَ فِي شَيْءٍ مِنَ الشِّرْكِ وَمَنْ وَقَعَ فِيهِ أَوْ كَانَ عَلَيْهِ حَلَّ دَمُهُ وَمَالُهُ وَلَمْ يُصَلَّ عَلَيْهِ وَمَا تَرَكَهُ بَعْدَ مَوْتِهِ فَيْءٌ إِنْ كَانَ مُرْتَدًّا وَلَا يَرِثُهُ أَقَارِبُهُ مِنَ الْمُسْلِمِينَ. الله تعالى சொல்கிறான், நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன் சென்ற மக்களுக்கும் வஹ்யின் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. எப்படிப்பட்ட அறிவிப்பு? நீங்கள் இணை வைத்தால், நீங்கள் இணை வைத்தால். அல்லாஹு அக்பர், யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நபியே, நீங்கள் இணை வைத்தால் உங்களது அமல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும், நீங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராகி விடுவீர். பாருங்கள், அப்ப அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையே இப்படி என்று சொன்னால் மற்ற மக்களுடைய நிலைமை என்ன? அப்ப யார் ஒருவர் தங்களது அமல்களிலே ஷிர்கை கலந்து விடுகிறார்களோ, அல்லது தங்களுடைய நல்ல அமல்கள் போக தங்களது வாழ்க்கையில் ஷிர்கான காரியங்களையும் செய்து விடுகிறார்களோ, இவர்கள் செய்த நல்ல அமல்கள் அனைத்தும் இந்த ஷிர்க் என்ற குற்றத்தால் நாசமாகிவிடும். நாளை மறுமையிலே இவர்கள் இந்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய ஈடேற்றத்தை பெற முடியாது, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. மாறாக நல்ல அமல்கள் எல்லாம் இந்த ஷிர்கின் காரணமாக அழிக்கப்பட்டு இவர்கள் செல்ல வேண்டிய இடம் நிரந்தர நரகமாக ஆகிவிடும். மார்க்க சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், யார் ஒருவர் ஷிர்க்கினுடைய அந்த பெரிய வகையை செய்து விடுகிறார்களோ, பெரிய ஷிர்க்கை செய்து விடுகிறார்களோ, இவர் மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து தனது பாவத்தை திருத்திக் கொள்ளாதவரை இவர் முஸ்லீமாக கணக்கில் எடுக்கப்பட மாட்டார். இன்னும் அவர் இறந்து விட்டால் அவருடைய ஜனாசாவை முஸ்லிம்கள் தொழ வைக்க கூடாது. முஸ்லிம்களை குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்வது ஒன்று, அவருக்கு குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்யப்பட மாட்டாது. ஒரு செத்த மிருகத்தை எப்படி குழி தோண்டி தூக்கி எறிந்து புதைத்து விடுவார்களோ அதுபோன்றுதான் அவரை புதைக்க வேண்டும். அவருக்கு பள்ளிவாசல்களிலே ஜனாசா தொழ வைப்பதோ, அவர்களை முஸ்லிம்களுடைய கபிரஸ்தானிலே நல்லடக்கம் செய்வதோ கூடாது. அவர் முர்தத், மார்க்கத்தை விட்டு விலகியவராக கருதப்படுவார். அடுத்து உங்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய அந்த பெரிய ஷிர்க்குடைய வகைகளை ஒரு முஸ்லிம் தனது வாழ்க்கையில் செய்து, முஸ்லிம் என்ற பெயரில் உள்ளவர் தனது வாழ்க்கையிலே செய்கிறார் என்றால், மற்ற முஸ்லிம்கள் அவரை எப்படி புறக்கணிக்க வேண்டும் என்றால், அவர் இறந்து விட்டால் அவருக்கு ஜனாசா தொழ வைக்க கூடாது, அவரை குளிப்பாட்டக்கூடாது. ஒரு மிருகத்தை எப்படி இறந்து போன ஒரு மிருகத்தை எப்படி குழியிலே போட்டு புதைப்பார்களோ, அதுபோன்று எங்காவது ஒரு குப்பையிலே ஒரு குழியிலே போட்டுதான் அவர்களை புதைக்க வேண்டும். எப்படிப்பட்ட கடுமையான சட்டம் பாருங்கள். அவருக்கு யாரும் வாரிசாக மாட்டார்கள். அவருடைய சொத்து முழுக்க முழுக்க அரசாங்கத்தை சேர்ந்துவிடும். அவருடைய உறவினர்கள் அவருடைய சொத்தை தொடவும் கூடாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே ஷிர்கை பற்றி பயங்கரமான கடுமையான சட்டத்தை சொல்லியிருக்கின்றான். புரியுதுங்களா சொல்றது? ஒன்று, யார் ஒருவர் ஷிர்க் செய்து விடுகிறாரோ அவர் நிரந்தரமாக நரகத்தில் தங்க வேண்டும். அவருக்கு சொர்க்கம் என்பதே கிடையாது, சொர்க்கத்தை அல்லாஹ் தடுத்து விடுகிறான். மூன்றாவது, அவருடைய அமல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும். தன்னுடைய எந்த நல்ல அமலை கொண்டும் நாளை மறுமையிலே அவர் ஈடேற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட பாவமாக இருக்கக்கூடிய இந்த ஷிர்க்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால்தான் அந்த ஷிர்கிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்று பெரும்பாலான மக்கள், ஒரு கூட்டத்தில் நம்முடைய சமுதாய மக்களிலே பெரும்பாலானவர்கள் அறியாத நிலையில் ஷிர்க் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அறிந்த நிலையில் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டதற்கு பின்பும் ஷிர்க் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிடிவாதத்தின் காரணமாக, மமதையின் காரணமாக. இன்னும் பல மக்கள் பலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் அறியாமையின் காரணமாக அவர்களுக்கு அழகிய முறையில் விளக்கப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் விலகிக் கொள்வார்கள். அப்ப ஷிர்க் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் அந்த ஷிர்கிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். பொதுவாக நீங்கள் தௌஹீதுடைய பாடத்திலே படித்திருப்பீர்கள். தௌஹீதை மார்க்க அறிஞர்கள் குரான் ஹதீஸினுடைய அந்த பார்வையிலே, குரான் ஹதீஸுடைய அந்த வெளிச்சத்திலே மூன்றாக சொல்கிறார்கள். இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒருவர் முழுமையான முஃமினாக, முவஹ்ஹிதாக ஆகுவார். முழுமையாக ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக, முழுமையாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவராக ஆகுவார். இந்த மூன்று தௌஹீதும் அவரிடத்திலே ஒன்று சேரவில்லை என்றால், இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிலே குறைவு இருந்தாலும் அவர் ஈமானை விட்டு, இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார். அப்ப ஷிர்கை இரண்டு வகையாக பிரித்து, முதல் வகை என்னவென்று, முதல் வகையை எப்படி சொல்கிறார்கள் என்றால், இந்த தௌஹீதுடைய மூன்று வகையிலே, தௌஹீதுடைய மூன்று வகையிலே ஒருவர் அல்லாஹ்விற்கு சமமாக, அல்லாஹ்விற்கு நிகராக ஒன்றை ஆக்கிக் கொண்டால் அவர் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்தவராக ஆகிவிடுவார். தௌஹீதுடைய மூன்று வகை என்ன? ஒன்று, தௌஹீத் ஃபித்தாத், அல்லாஹ் என்பவன், அந்த அல்லாஹ் என்ற தாத், அல்லாஹ் என்ற அந்த உண்மையான அந்த ஒருவன், அவன் ஒருவன் தான், அவனை போன்று ஒன்று கிடையவே கிடையாது. அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், இருவர் அல்ல மூவர் அல்ல என்று நம்புவது தௌஹீத் ஃபித் தாத். இப்ப இதற்கு மாற்றமாக ஒருவர் அல்லாஹ் என்பவன், கடவுள் என்பவன் இரண்டாக இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டு இரண்டாகவோ மூன்றாகவோ அல்லது அதற்கு மேற்பட்டு எவ்வளவோ, ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை நம்பினாலே அவர் அல்லாஹ்விற்கு அவனுடைய தாத்திலே அவனது உள்ளமையிலே இணை வைத்தவராக ஆகிவிடுவார். இதைத்தான் சொல்வார்கள் தௌஹீத் ஃபி தாத் என்று. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லகத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ ஸாலிசு ஸலாஸா வமா மின் இலாஹின் இல்லா இலாஹு வாஹித். யார் மூவரில் ஒருவர் அல்லாஹ் என்று கூறினார்களோ அவர்களும் காஃபிராகி விட்டார்கள். அதாவது மொத்தம் மூன்று கடவுள்கள், அந்த அதில் ஒன்றுதான் அல்லாஹ் என்று யார் கூறினார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். அப்ப அல்லாஹ் என்பவன் யார், ஒருவன் தான். அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், இருவர் அல்ல மூவர் அல்ல. அடுத்ததாக இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு என மக்கள் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று சில விசேஷமான வழிமுறைகளை சொல்லியிருக்கின்றான். தொழுகை, தொழுகையினுடைய அசைவுகள், அமைதிகள், நோன்பு, ஜகாத், ஹஜ், இது போன்ற விசேஷமான வழிமுறைகள். இந்த வணக்க வழிபாட்டின் வழிமுறைகளில் எந்த ஒன்றையாவது அல்லாஹுவை தவிர வேறு யாராவது ஒருவருக்கு அவர் செய்துவிட்டால் அவர் அல்லாஹுடைய அந்த உலூஹியா, அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற தன்மையிலே இணை வைத்தவராகி விடுவார். தௌஹீதுடைய இரண்டாவது வகை அத்தௌஹீத் ஃபில் உலூஹியா. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன். வணக்க வழிபாடுகளுடைய அனைத்து அமைப்புகளுக்கும் அனைத்து செயல்களுக்கும் அல்லாஹுவே முழுமையான தகுதி உடையவன் என்று நம்புவது தௌஹீத் ஃபில் உலூஹியா. இப்போ ஒருவர் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளிலே எந்த ஒன்றையாவது, உதாரணமாக தொழுகை அல்லது நோன்பு அல்லது தொழுகையினுடைய ஒரு அம்சம் சஜிதா செய்கிறது. இன்றைக்கு மக்களை பார்க்கலாம், நீங்கள் கபரிலே போன்று சர்வசாதாரணமாக சுஜூது செய்வார்கள், சஜிதாவிலே விடுவார்கள், அல்லது காபாவை அல்லாஹ்விற்காக வேண்டி தவாஃப் வருவது போன்று காபாவை சுற்றி வருவார்கள். அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஷிர்க் ஃபில் உலூஹியா, அல்லாஹுடைய அந்த உலூஹியத்துடைய தன்மையில் இணை வைப்பதாக ஆகிவிடும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா தனக்கென பண்புகளை வைத்திருக்கிறான். அவனுக்குரிய அந்த பண்புகள் அதற்கு அவனுக்கு நிகராக வேறு யாருக்கும் இல்லை. அல்லாஹு தஆலா பார்க்கிறான், அல்லாஹு தஆலா கேட்கிறான், அல்லாஹு தஆலா அல்லாஹுவிற்கு ஆட்சி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது. இப்போது யாராவது ஒருவர் அல்லாஹுவிற்கு இருக்கக்கூடிய பண்புகளை போன்று அவனுடைய படைப்பினங்களில் யாருக்காவது ஒருவருக்கு இருக்கிறது என்று நம்பினால், அந்த யாராவது ஒருவர் மலக்காக இருக்கட்டும் அல்லது நபியாக இருக்கட்டும் ரசூலாக இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய நல்ல மனிதராக இருக்கட்டும், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹுவிற்கு உள்ள அந்த உயர்ந்த பண்புகளை போன்று பண்புகள் இருக்கின்றன என்று நம்பினால் அவர் அல்லாஹுவிற்கு அவனுடைய தன்மைகளில் இணை வைத்தவராக ஆகிவிடுவார். அப்ப நாம் இதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தௌஹீத் என்பது மூன்று விஷயங்களில் இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹுவை அவனுடைய தாத்தில் ஏகனாக ஒருவனாக நம்புவது. இரண்டாவது, உலூஹியா என்ற அந்த வணக்க வழிபாட்டில் அல்லாஹுவை ஏகனாக ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது, அல்லாஹுவிற்குள்ள பண்புகள் தன்மைகள் அவனுக்கே உரியவை என்று நம்புவது. இப்ப இந்த மூன்று விஷயங்கள் சேர்ந்த அந்த தௌஹீதிலே ஒருவர் இணை வைத்து விட்டால், ஒன்று அல்லாஹ், இரண்டு என்று சொல்லிவிட்டாலோ, அல்லது அல்லாஹ்விற்குள்ள வணக்க வழிபாடுகளை பிறருக்கு செய்துவிட்டாலோ, அல்லது அல்லாஹ்விற்குள்ள நல்ல உயர்ந்த பண்புகளில் ஏதாவது ஒரு பண்பு அல்லாஹ்விற்கு இருப்பது போன்று அவனுடைய அடியார்களுக்கும் இருக்கிறது என்று நம்பினாலோ அவர் முஷ்ரிக்காக ஆகிவிடுவார். இந்த கடைசியில் சொல்லியதற்கு உங்களுக்கு அநேகமாக உதாரணம் தெரியலாம், இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக வேண்டி மீண்டும் சொல்கிறேன். நம்மிலே பலர், அதாவது நம்முடைய ஜமாத்திலே, நம்முடைய முஸ்லிம்கள் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பலர் எப்படி நம்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல குத்துபுமார்களை, பல கௌசுமார்களை பல அபுதால்களை அவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். இவர்களுக்கு மத்தியிலே இவர்கள் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எப்படி? உதாரணமாக ஒரு நாடு என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு ஒரு முதல் மந்திரி இருப்பார், ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதல் மந்திரி இருப்பார். அப்ப அந்த முதல் மந்திரிக்கு கீழே பல அமைச்சர்கள் இருப்பார்கள். அப்ப அந்த அமைச்சர்களுக்கு கீழே பல எம்எல்ஏக்கள் இருப்பார்கள். அடுத்து ஒவ்வொரு ஊர் வாரியாக கலெக்டரோ அல்லது வந்து தாசில்தாரோ இந்த மாதிரி இருப்பார்கள் அல்லவா. இப்படி இவர்கள் அல்லாஹ்வுடைய ஆட்சியையும் கற்பனைக்கு உள்ளாக்கி விட்டார்கள். புரியுதுங்களா சொல்றது? எப்படி ஒரு முதல் மந்திரியாக இருப்பவர் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் எல்லா வேலையும் செய்ய முடியாது, ஒவ்வொரு சிட்டிக்கும் போய் ஒவ்வொரு நகரத்துக்கும் போய் ஒரு வேலை அவருடைய அந்த வேலையை அவர் செய்ய முடியாது. அதனால தனக்கு கீழே அவருக்கு சில மந்திரிகள் தேவை, அந்த மந்திரிகளுக்கு உதவியாளர்கள் தேவை, அப்புறம் அதற்கு கீழே சிறிய உதவியாளர்கள் தேவை. இப்படி இருப்பதை போலவே அல்லாஹு தஆலா இந்த உலகம் அனைத்தையும் அவன் படைத்திருந்தாலும் இந்த உலகத்தை அவன் இயக்குவதற்காக பல அவுலியாக்களை தேர்ந்தெடுக்கிறான். இந்த அவுலியாக்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவிதமான தரங்களை பிரித்து வைத்திருக்கிறான். இவர்கள் எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மேல்மட்டம் கௌஸ் என்று சொல்வார்கள், அதற்கு கீழே குத்துப் என்று சொல்வார்கள், அதற்கு கீழே அப்தால் என்று சொல்வார்கள். இந்த அப்தால் என்பவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் உதாரணமாக நம்முடைய வழக்கத்திலே சொல்வதாக இருந்தால் எம்எல்ஏக்களை போன்று, அதற்கு அடுத்ததாக குத்துப், குத்துபுகளுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் எம்பிகளை போன்று, அடுத்து கௌஸ். இவர்கள் யார் என்று சொன்னால் மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர்களை போன்று. என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய அமைப்புகளை இயக்குவதையெல்லாம் இந்த கௌசுமார்களிடத்திலே கொடுத்து விட்டான். இந்த கௌசுமார்கள் தங்களுக்கு கீழே தங்களுடைய அதிகாரங்களில் சிலவற்றை அடுத்து குத்துபுமார்களுக்கு கொடுக்கிறார்கள், அடுத்து அந்த குத்துபுமார்கள் அப்தால்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த குத்துபுமார்கள் அப்தால்கள் கௌசுமார்களை கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கௌசுமார்கள் இந்த அப்தால்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றது என்றால், அல்லாஹ்விற்கு உள்ள தன்மைகளை போன்று இவர்களுக்கும் இருக்கிறது. உதாரணத்திற்கு முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களது பெயரை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே திளைத்திருந்த நல்லடியார்கள் இவர்களும் ஒருவர். இவர்களுக்கு இந்த ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை பற்றி இவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், இவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த கௌஸ். இவ்வாறு ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு மக்கள் தங்களுக்கென்று ஒரு கௌஸை ஏற்படுத்திக் கொள்வார்கள். எல்லா காரங்களும் எல்லா விதமான இந்த உலகத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் இவர்களை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக இவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இது ஒரு நீண்ட விஷயம். அல்லாஹ்வுடைய தன்மைகளிலே இவர்கள் எப்படி தங்களுடைய இந்த ஷேக்குமார்களை கற்பனையாக இணை வைக்கிறார்கள், அதனுடைய விளக்கம் என்ன என்பது ஒரு நீண்ட விஷயம். உதாரணத்திற்காக நாம் கூறினோம். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஷிர்க் ஃபிஸ் ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய தன்மைகளிலே இணை வைப்பதிலே ஆகிவிடும். இவர்கள் எப்படி நம்புகிறார்கள்? எப்படி அல்லாஹ் நாம் இங்கு இருந்து கொண்டு அழைத்தால் நம்முடைய அழைப்பை கேட்கிறானோ, நம்முடைய அழைப்புக்கு அவன் பதிலளிக்க சக்தி பெற்றிருக்கிறானோ, நம்முடைய கஷ்டத்தை நம்ம விளக்குவதற்கு அவன் ஆற்றல் பெற்றிருக்கிறானோ, அப்படியே தங்களுடைய அந்த கௌசுமார்களும் குத்துபுகளும் அபுதாள்களும் அவர்களுடைய பெயர்களை கூறி நாம் அழைத்தால் அவர்களும் நமக்கு உதவி செய்ய சக்தி பெறுகிறார்கள். நாம் அழைக்கக்கூடிய அழைப்பை அவர்கள் கேட்கிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். அப்ப இந்த மக்கள் என்ன செய்து விட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தன்மையில் இவர்களை அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை இணையாக்கி விட்டார்கள். எனவே இவர்களுடைய இந்த நம்பிக்கை இருக்கின்றதே முழுமையான ஷிர்க். இந்த நம்பிக்கையிலே ஒருவர் மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் எவ்வளவுதான் பெரிய வணக்க வழிபாட்டிலும் இருந்திருந்தாலும் சரியே, அவருடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் நாசமாகிவிடும். அப்ப இந்த ஷிர்க்குடைய முதல் வகை இருக்கின்றதே, தௌஹீதுடைய மூன்று வகைகளில் எந்த ஒன்றில் அவர் ஷிர்க் வைத்தாலும் அவருடைய அமல்கள் நாசமாகி அவர் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவார். இது ஷிர்க்கினுடைய முதல் வகை. அடுத்து ஷிர்க்கினுடைய இன்னொரு வகை இருக்கிறது. பொதுவாக குரானிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறானோ இந்த ஷிர்க்கினுடைய இரண்டாவது வகையை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும்பான்மையான இடங்களிலே குறிப்பிடுகிறான். அந்த ஷிர்குடைய இரண்டாவது வகை என்னவென்று சொன்னால், எப்படி அல்லாஹுவை மஅபூத், இன்னும் முதா, மஅபூத் என்றால் வணங்குவதற்கு தகுதியானவன், வணங்கப்படுபவன், முதா என்றால் கீழ்வடிவதற்கு தகுதியானவன், கட்டுப்படுவதற்கு தகுதியானவன். அப்ப அல்லாஹுவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? மஅபூதாகவும் ஏற்றுக்கொள்கிறோம், முதா ஆகவும் ஏற்றுக்கொள்கிறோம். மஅபூத் என்று சொன்னால் வணங்குவதற்கு தகுதியானவன், முதா என்று சொன்னால் அவனுடைய கட்டளைக்கு நாம் பணிந்தாக வேண்டும். அவன் ஹலால் என்று சொன்னால் ஹலால், அவன் ஹராம் என்று சொன்னால் ஹராம். இப்ப இந்த இபாதா தா இரண்டு விஷயம், அல்லாஹு தஆலா மஅபூதாகவும் இருக்கின்றான், முதா ஆகவும் இருக்கின்றான். மஅபூத் என்று சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவனுக்கே உரியதாக ஆக்குவதற்கு அவனே தகுதியானவன், வணங்குவதற்கு வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். முதா என்று சொன்னால் கீழ்படிவதற்கு தகுதியானவன். அவன் கட்டளையிட்டால் அதை நாம் ஏற்று நடக்க வேண்டும், அவன் ஒன்றை நமக்கு தடுத்தால் அதை விட்டு நாம் விலகி கொள்ள வேண்டும். இதுதான் மஅபூத் முதா. இப்ப இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றனவே, இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே எங்கெல்லாம் ஷிர்கை பற்றி சொல்கிறானோ நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். எப்படி? மக்களிலே பலர் அல்லாஹுவை வணங்குவது போன்று, அல்லாஹுவை வணங்குவது போன்று படைப்பினங்களையும் வணங்குகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே எச்சரிக்கை செய்து சொல்கிறான். உதாரணத்திற்கு பார்ப்பதாக இருந்தால் சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنفَعُهُمْ وَيَقُولُونَ هَؤُلَاءِ شُفَعَاؤُنَا عِندَ اللَّهِ. இந்த மக்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு அவனது படைப்பினங்களை வணங்குகிறார்கள், அந்த படைப்பினங்களோ இவர்களுக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது, எந்த நன்மையையும் செய்ய முடியாது. அப்படி அந்த படைப்பினங்களை வணங்கிக் கொண்டு இவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள், இந்த படைப்பினங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும் என்பதாக. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எதை பற்றி குறிப்பிடுகிறான்? அல்லாஹுவை வணங்குவது போன்று அல்லாஹுடைய படைப்பினங்களை மக்கள் வணங்குவதை பற்றி எச்சரிக்கை செய்து சொல்கிறான். இபாதாவுடைய விஷயத்தை அவ்வாறு தா வழிபடுவது, ஏற்று நடப்பது, அல்லாஹ் எதை ஹலால் என்று சொன்னானோ அது ஹலால், அல்லாஹ் எதை ஹராம் என்று சொன்னானோ அது ஹராம். இப்படி அல்லாஹுவிற்கு எப்படி கீழ்படிந்து நடக்கிறார்களோ அவ்வாறு அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு அவர்கள் கீழ்படிந்தால் அதுவும் ஷிர்காக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா கேட்கிறான், அம் லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்தீனி மா லம் யஅதம் பிஹில்லா. இந்த வழிபடுதல் என்ற தன்மை இருக்கிறது, கீழ்படிதல் என்ற தன்மை, ஹலால் ஹராமை ஏற்றுக்கொள்வது, இந்த சட்டத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், அல்லாஹு தஆலா சொல்கிறான் படைக்கும் அதிகாரமும் அவனுக்குத்தான், படைக்கும் உரிமையும் அவனுக்குத்தான், படைக்கும் ஆற்றலும் அவன் ஒருவனுக்கே சொந்தமானது. அவ்வாறு அதிகாரம் செலுத்தும், அதிகாரம் செலுத்தும் ஆற்றலும் அவனுக்கே சொந்தமானது. 7வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்தில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள், படைக்கும் ஆற்றல் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. அவ்வாறே அந்த படைப்பினங்களில் அதிகாரம் செலுத்தும் ஆற்றலும், அதிகாரம் செலுத்தும் தகுதியும், அதிகாரம் செலுத்தும் உரிமையும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. இப்படி கிடையாது, படைத்தது அல்லாஹு தஆலா, அந்த படைப்பினங்களில் அதிகாரம் செலுத்துவது யார் வேண்டுமானாலும் என்பதாக. எந்த அல்லாஹ் படைத்தானோ அந்த அல்லாஹுவே முழுமையாக தகுதியும் வகிக்கின்றான் அந்த படைப்பினங்களிலே அதிகாரம் செலுத்துவதற்கு, கட்டளையிடுவதற்கு, அவர்களை தடுப்பதற்கு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸுமர், சூரத்து சூரா ஷூராவிலே 42வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்திலே மிக பயங்கரமாக எச்சரிக்கை செய்து சொல்கிறான், யாராவது ஒருவர் மக்களிலே, யாராவது ஒருவர் மக்களிலே தனக்கென்று சில அறிஞர்களையோ அல்லது சில குருமார்களையோ அல்லது சில தலைவர்களையோ ஆக்கிக்கொண்டு அல்லது சில வழிபடக்கூடிய மக்களை, அதாவது கீழ்படிந்து நடப்பதற்காக ஒருவரை குறிப்பாக்கி கொண்டு அவர் எதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கிறாரோ அதை செய்வது, அவர் ஒன்றை தடுத்து விட்டால் தடுத்துக் கொள்வது. எப்படி கட்டுப்படுவது? அவர் எதை இது உங்களுக்கு கூடும் நீங்கள் செய்யலாம் என்று கூறினால் உடனே அதை செய்வது, நீங்கள் இதை செய்யாதீர்கள் இதை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினால் அதை விட்டு விலகிக் கொள்வது. இன்றைய காலத்தில் நாம் இதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், மாற்று மத மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குருமார்களை போன்று அவர்களுக்கு அல்லாஹுவின் புறத்தில் இருந்தோ இறைவனின் புறத்தில் இருந்தோ எந்த விதமான புத்தகமோ வழிகாட்டலோ கிடையாது. அவர்களுடைய குருமார்கள் என்ன செய்கிற சொல்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு வேதமாக இருக்கும். அவ்வாறு இன்று முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த ஷியா பிரிவினரும் இப்படித்தான். அவர்களுக்கு அல்லாஹுனுடைய கட்டளையோ நபியினுடைய கட்டளையோ இதுவெல்லாம் முக்கியம் அல்ல, அல்லாஹ் ஹலாலாக்கியது ஹராமாக்கியது இதை பற்றி எல்லாம் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய இமாம் என்று ஒருவரை அவர்கள் நியமிப்பார்கள். அந்த இமாம் ஒன்றை ஹலால் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஹலால், அந்த இமாம் ஒன்றை ஹராம் என்று அவர்களுக்கு சொன்னால் அது அவர்களுக்கு ஹராம். ஹலாலாக்கக்கூடிய அதிகாரமும் ஹராமாக்கக்கூடிய அதிகாரமும் தங்களுடைய இமாமுக்கும் இருக்கிறது என்று முழுமையாக நம்பக்கூடியவர்கள். இதே போல இந்த நம்பிக்கை இருக்கின்றதே நம்முடைய சமுதாயத்தில் பலருக்கும் இருக்கிறது. எப்படி? தங்களுடைய ஆலிம்கள் தங்களுடைய சமுதாயத்தில் உள்ள மார்க்கத்தை படித்தவர்கள் ஒன்றை ஹலால் ஹராம் என்று சொன்னால் கண்மூடித்தனமாக அதற்கு எந்த விதமான ஆதாரத்தையும் பரிசீலனை பண்ணாமல் அதை பற்றி எந்த விதமான தெளிவையும் அவர்கள் அடையாமல் அப்படியே நம்பிக்கொள்வது. இப்படி நம்பினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? இப்படி நம்பிக்கை கொண்டவர்கள் யாரின் மீது இவர்கள் தங்களது இந்த நம்பிக்கையை வைத்தார்களோ அவர்களை அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்கிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஆனால் மக்கள் யாருமே இதை ஷிர்காக நினைப்பதே கிடையாது. இது யாரு ஷிர்காக நினைக்கிறாங்களா? கோயிலுக்கு முன்னாடி கல் சிலைக்கு சிலைகளுக்கு முன்னாடி போய் தலை வைக்கிறதையோ அதுக்கு பூஜை போடுறதையோ அதுக்கு நேர்த்தி செய்யறதையோ மக்கள் ஷிர்க் என்று விளங்கிக் கொள்கிறார்கள். தெளிவா தெரியுது இது ஷிர்க் என்பதாக. ஆனால் ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே அல்லாஹுவை தவிர மற்றவர்களுக்கு கட்டுப்படுவதை பெரும்பாலான மக்களுக்கு இது ஷிர்க் என்பதாகவே தெரியவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா அது ஷிர்க் என்று எச்சரிக்கை செய்கிறான். அம் லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மின தீனி மா லம் யஅதம் பிஹில்லா. அல்லாஹ் கேட்கிறான், என்ன இந்த மக்களுக்கு அல்லாஹுவை விட்டுவிட்டு பல கூட்டாளிகள் இருக்கிறார்களா, பல துணைகள் இணைகள் இருக்கிறார்களா? அவர்கள் எதையெல்லாம் இவர்களுக்கு சொல்லித் தருகிறார்களோ அதையெல்லாம் இவர்கள் மார்க்கமாக எடுத்துக்கொண்டு செய்கிறார்களா? அல்லாஹ் அனுமதிக்காததை அல்லாஹ் மார்க்கத்திலே சொல்லாததை இவர்களுக்கு மார்க்கமாக்குவதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இந்த இபாதா தாஅ அல்லாஹுவை வணங்குதல் அல்லாஹுவிற்கு வழிபடுதல். வழிபடுதல் என்று சொன்னால் கட்டளை ஏவல் விளக்கல்களை ஏற்று நடத்தல். இந்த இரண்டு விஷயங்களிலே இணை வைப்பதை பற்றித்தான் அல்லாஹு தஆலா கடுமையாக குர்ஆனிலே எச்சரிக்கை செய்து சொல்கிறான். ஏனெனில் இந்த ரெண்டு விஷயங்களில் உள்ள ஷிர்க்கு தான் அன்றைய கால சமுதாயத்திலிருந்து இன்றைய கால சமுதாயம் வரை பரவலாக காணப்படுகின்றன. குர்ஆனுடைய இந்த எத்தனை வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்து சொல்லியிருக்கின்றானோ இந்த ரெண்டு வகையான விஷயங்களை பற்றித்தான். இப்ப அடுத்து நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், இந்த ரெண்டு வகையான ஷிர்க் இருக்கின்றது அல்லவா, இபாதாவிலே தாஆவிலே. இந்த ரெண்டு வகையான ஷிர்க் குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று ஷிர்க் அக்பர், இரண்டாவது ஷிர்க் அஸ்கர். ஷிர்கிலே இந்த ஷிர்கை இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பெரிய ஷிர்க், இரண்டாவது சிறிய ஷிர்க். அப்ப சிறிய ஷிர்க்னா அது ரொம்ப லேசு, பரவாயில்ல, செஞ்சா தப்பு கிடையாதுன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த பெரிய ஷிர்க்கிற்கு என்ன ஒரு கடுமை இருக்கின்றதோ அந்த கடுமை இந்த சிறிய ஷிர்க்கிற்கு இல்லை என்றாலும், ஆனால் பாவம் என்ற அடிப்படையில் எல்லா பாவங்களை விட மிக கொடிய பாவம் ஷிர்க்கானது. அது பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி. இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏன் இப்படி நாம் பிரிக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் ஆளாகிறோம் என்று சொன்னால், பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஷிர்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கண்டிக்கும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிக்கக்கூடிய விதம் மாறுபடுகிறது. சில செயல்களுக்கு உள்ள கண்டிப்பு ஷிர்கான சில செயல்களுக்கு உள்ள கண்டிப்பு, மற்ற சில ஷிர்கான செயல்களுக்கு அந்த கண்டிப்பு இல்லாததால் இந்த இந்த பாகுபாடு காட்ட வேண்டிய அவசியம் அங்கு ஏற்படுகிறது. ஷிர்கு அக்பருக்கும் ஷிர்கு அஸ்கருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? ஒருவர் ஷிர்கு அக்பர் பெரிய வகை ஷிர்கை செய்துவிட்டால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு முற்றிலும் வெளியேறி விடுவார். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு முற்றிலும் வெளியேறி விடுவார். மீண்டும் அவர் முஸ்லீமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் கலிமா சொல்லித்தான் ஆக வேண்டும், தனது ஈமானை புதுப்பித்துத்தான் ஆக வேண்டும். புரியுதுங்களா? உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுறாரு, அல்லது ஒரு தர்காவில் போய் சுஜூது செஞ்சாரு, ஒரு தர்காவுக்கு நேர்ச்சி செஞ்சார், இதெல்லாம் பெரிய வகையான ஷிர்க்குகள். இப்படி ஒருவர் செய்துவிட்டால் மீண்டும் கலிமா சொல்லி தன்னை இஸ்லாமில் இணைத்துக் கொள்ளாதவரை இவர் முஸ்லீமாக ஆக மாட்டார். அடுத்ததாக இந்த சிறிய ஷிர்க் சொன்னோம் அல்லவா, அடுத்து இதனுடைய விளக்கம் வரும். இருந்தாலும் உதாரணத்திற்கு விளங்கிக் கொள்வதற்காக ஒரு சின்ன உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தோழர் ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தங்களது சில வேலைகளை, தங்களது சில தேவைகளை பற்றி சொல்லும் பொழுது, மாஷா அல்லாஹு வஷித யா முஹம்மத், முஹம்மதே அல்லாஹும் நீங்களும் நினைத்தால் எனது காரியம் நிறைவேறிவிடும் என்று சொன்னார். அல்லாஹுவும் நீங்களும் நாடினால் எனது காரியம் நிறைவேறிவிடும் என்று சொல்கிறார். இப்ப இந்த சொல்லியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்கி, அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்கி அந்த எண்ணத்தில் இவர் சொல்லவில்லை. ஆனால் இவருடைய சொல்லினுடைய அந்த வெளி தோற்றம் இருக்கிறது, இருக்கிறது அல்லவா, இந்த வெளி தோற்றம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்குவதாக இருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை கண்டிக்கும் விதமாக சொன்னார்கள், அஜல்தனி லில்லாஹி நித்தா, என்ன நீ என்னை அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்கிவிட்டாயா, அல்லாஹ்விற்கு சமமாக என்னை மதித்து விட்டாயா என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை செய்தார்களே தவிர, இது வந்து ஷிர்கை ஷிர்கான ஒரு குற்றம் என்று எச்சரிக்கை செய்தார்களே தவிர, நீ முஷ்ரிக்காக ஆகிவிட்டாய், நீ மீண்டும் இஸ்லாத்திலே இணைய வேண்டும் என்று சொல்லவில்லை. புரியுதுங்களா வித்தியாசம்? எனவேதான் இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஷிர்க் அஸ்கர் என்று சொல்லப்படும். அடுத்து ஷிர்க் அக்பர் இருக்கின்றது. இந்த ஷிர்க் அக்பர் ஒருவருடைய வாழ்க்கையிலே கலந்து விட்டால், இணைந்து விட்டால், அவருடைய அமல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும். எந்த ஒரு அமலும் பயன் தராது அந்த ஷிர்க் அக்பரில் இருந்து அவர் தௌபா செய்து திரும்பாத வரை. ஆனால் ஷிர்க் அஸ்கர் இருக்கின்றதே, அவர் எந்த ஒரு காரியத்திலே அதை செய்கிறாரோ அது மட்டும்தான் வீணாகும். உதாரணத்திற்கு ஒருவர் தொழுகிறார், ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார், தொழுகையிலே தக்பீர் கட்டும் போது என்னவோ அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகிறேன் என்று அந்த எண்ணத்திலே தக்பீர் கட்டினார். அடுத்து தொழுகை அப்படியே நீண்டு கொண்டிருக்கும் பொழுது யாராவது ஒருவர் அந்த பக்கமாக செல்வதை பார்த்து விட்டு, அவர் தன்னை பார்த்து மிகப்பெரிய ஒரு நல்ல தொழுகையாளியாக இருக்கிறோமே நாம் என்று அவர் எண்ண வேண்டும் என்பதாக மனதிலே அவருக்கு எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. அல்லது தான தர்மங்கள் செய்கிறார், நல்ல எண்ணங்களில் தான் தான தர்மம் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இவரை யாராவது பார்த்து விட்டால், ஆஹா இவர் நம்மளை பார்த்து இப்படி நினைச்சா எப்படி இருக்கும், நம்ம பெரிய தர்மகத்தாவா இருக்கிறோமே, நம்ம பெரிய ஒரு கொடைவரலா இருக்கிறோமே என்று இவர் நம்மை புகழ்ந்தால் எப்படி இருக்கும் என்பதாக புகழ்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படியே நீங்கள் கணக்கிட்டுக் கொண்டே போகலாம். இப்ப இந்த எண்ணம் இருக்கிறதே, இந்த எண்ணத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் என்பதாகவே சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்வஃபு மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்கல் அஸ்கர், எனது தோழர்களே, எனது தோழர்களே, உங்கள் விஷயத்தில் நான் உங்களின் மீது மிக அதிகமாக பயப்படுவது இந்த சிறிய வகையான ஷிர்கைத்தான். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன சொல்கிறீர்கள், சிறிய வகையான ஷிர்கா, அது என்ன சிறிய வகையான ஷிர்க், ஏன் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் அஸ்கர் என்று சொல்கிறார்கள், சில இடங்களிலே ஷிர்க் ஹஃபி, மறைவான ஷிர்க் என்பதாகவும் சொல்கிறார்கள். அப்ப பெரிய வகையான ஷிர்க் எல்லாரும் ஈஸியா தெரிந்து கொள்ளலாம், ஆனால் இதை தெரிந்து கொள்வது ரொம்ப குறைவு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்ரியா முஹஸ்துதி, மக்கள் உங்களை புகழ வேண்டும் என்று நினைப்பது, இது ஷிர்கிலே ஷிர்க் அஸ்கர் ஆகும். இதை பற்றித்தான் நான் உங்களுக்கு அதிகமாக பயப்படுகிறேன். இந்த வகையான ஷிர்கை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆழமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இன்னஹு அஃபா மின் தபீபின் நம்லத்தி சௌதா அலா ஸஹ்ர அலா ஸஹ்ரத்தி சௌதா இஸ்மா, ஒரு சிறிய கருப்பு எறும்பு கரும் பாறையிலே ஊர்ந்து செல்வதை எப்படி உங்களால் கண்டுகொள்ள முடியாதோ அதைவிட துல்லியமானது இந்த சிறிய வஹிஷிருக்கு. இன்னும் இதனுடைய நிலைமை எப்படி மாறும் என்று சொன்னால், இதிலே அப்படியே சிக்கிக்கொண்டே இருப்பவர் அடுத்து பெரிய சிறுக்கிலும் போய் விழுந்து விடுவார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வித்தியாசம் ஏற்படுத்துகிறார்கள்? பெரிய ஷிர்க் ஒருவருடைய வாழ்க்கையிலே கலந்துவிட்டால் அவருடைய எல்லா அமல்களும் நாசமாகிவிடும். ஆனால் இந்த சிறிய ஷிர்க் கலந்துவிட்டால் எந்த அமலிலே இந்த ஷிர்க் கலக்கின்றதோ அந்த அமல் மட்டும் நாசமாகும். உதாரணமாக 2 ரக்அத் தொழுதிருக்கிறார், முதல் 2 ரக்அத் தொழுகும் பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டித்தான் தொழுதார், அதில் எந்த விதமான மன ஊசலாட்டமும் இல்லை. 2வது 2 ரக்அத் எழுந்து தொழுகும் பொழுது யாராவது இவரை பார்த்திருந்தால் இவருக்கு இந்த எண்ணம் ஏற்படுகிறது, ஆஹா இவர் நம்மளை பார்த்திருக்கிறாரு, நம்மளை பத்தி 4 பேர்கிட்ட நல்லபடியா சொல்லுவாரு, இந்த மாதிரி எண்ணம் இந்த 2வது 2 ரக்அத்தில் ஏற்பட்டால் இப்பொழுது வீணாகக்கூடிய அமல் எது மட்டும் தான் வீணாகும்? இந்த 2வது தொழுத 2 ரக்அத்துகள் தான் வீணாகுமே தவிர முந்தி தொழுத தொழுகைகளோ அல்லது வேறு நன்மைகளோ வீணாகாது. ஆனால் ஷிர்க் அக்பர் என்பது அப்படி கிடையாது. ஒருவர் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் அல்லாஹுவையே வணங்கிக் கொண்டிருக்கிறார், சுஜூது ருக்கு இபாதா குர்ஆன் ஓதுதல் ஹஜ்ஜு செய்தல் வணக்க வழிபாடு ஜகாத் எல்லாம் செய்கிறார், கடைசி நேரத்தில் ஈமான் தடுமாறி கடைசி நேரத்தில் சோதனைகளின் போது பொறுமை இல்லாமல் அல்லாஹுவை அணுகாமல் யாராவது ஒரு கபுராளியை அணுகிவிடுகிறார். கண்கூடாக பார்த்திருக்கிறோம் சகோதரர்களே, பல மக்களை பல இடங்களுக்கு சென்று பல முறை தௌஹீத் பிரச்சாரங்களை செய்தவர்கள், அல்லாஹுவை பற்றி பேசியவர்கள், ஆனால் அடிப்படை தெரியாமல். இன்று நம்மிலே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றி தங்களது வாழ்நாள் முழுதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் அடிப்படை இல்மு இல்லாமல் கேட்டதை வைத்து மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் கேட்டதை வைத்து அப்படியே பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரி மக்களிலே பலரை நாம் பார்த்திருக்கிறோம். எப்பொழுது அவர்களுக்கு சில சோதனைகள் ஏற்படுகிறதோ அந்த சோதனைகளில் அல்லாஹ் என்னென்ன கட்டளைகளை கொடுத்திருக்கிறானோ அந்த கட்டளைகளை கடைபிடிக்காமல் யாராவது ஒருவருடைய வழிகாட்டலின்படி எங்கேயாவது ஒரு கபரிலே சென்று எழுத்துக்காப்பிருக்கிறார்கள், இப்படி நம்பவும் செய்கிறார்கள். அந்த கூட்டத்திலே பெரும்பான்மையான மக்கள் எப்படி நம்புகிறார்கள் என்று சொன்னால், அவுலியாக்களுடைய கபர்களுக்கு சென்று எழுத்துக்காப் இருப்பதால் அங்கே நாம் இரவு கழிப்பதால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும், அவுலியாக்களுக்கு இறங்கக்கூடிய பரக்கத்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய சிரமங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய நாட்டங்கள் நிறைவேறும் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி இவர்கள் இந்த 70 ஆண்டு 80 ஆண்டு 90 ஆண்டு இவர் இபாதத்தை செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட இபாதத்து? கலப்படம் இல்லாத இபாதத்து. ஆனால் இதற்கு பின்பு இப்படி அவர் ஒரு நாள் தங்கியிருந்தாலும், எவ்வளவு நாள்? ஒரு நாள், ஒரு நாள் அல்ல, ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒரு நொடி, ஒரு வினாடி பொழுதாவது அல்லாஹுவை தவிர இன்னொருவருக்கு தன்னுடைய துன்பத்தை தனது துயரத்தை தனது பிணியை போக்குவதற்கு ஆற்றல் இருக்கிறது, இங்கே செல்வதால் என்னுடைய சிரமம் நீங்கும் என்று நம்பி அந்த கபர்களுக்கு அவர் சென்றிருந்தால் அவர் 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் என்ன நன்மைகளை செய்தாரோ அந்த நன்மைகள் அனைத்தும் பாழாகிவிடும். நாளை மறுமையில் அதனுடைய நன்மையிலிருந்து ஒன்றை கூட அவர் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் ஷிர்க் அக்பர். நன்மைகள் அனைத்தையும் முழுமையாக நாசமாக்கிவிடக்கூடியது. அடுத்து வித்தியாசம், ஷிர்க் அக்பர் யாரிடத்திலே பெற்றுக் கொள்ளப்படுகின்றதோ அவர் நிரந்தரமாக நரகத்தில் தங்கிவிடுவார். அவர் நரகத்தை விட்டு மீளுவது என்பதே முடியாத ஒரு காரியம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டான், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஊசியின் முனைக்குள்ளாரே ஊசியின் முனையிலே ஒட்டகம் செல்ல முடியுமா? இந்த முஷ்ரிக்குகள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள், நரகத்திலிருந்து இவர்கள் வெளியேற முடியாது, சொர்க்கம் இவர்களுக்கு ஹராம். எதுவரை எதுவரை இவர்கள் எதுவரை ஒட்டகம் ஊசி முனைக்குள்ளாரே செல்ல முடியாதோ அப்படியே இவர்கள் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப யார் ஒருவர் தங்களது அமல்களிலே ஷிர்க் அக்பரை கலந்து விடுகிறாரோ அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் தங்க வேண்டியது, சொர்க்கத்திற்கு அவர்கள் செல்லவே முடியாது. ஆனால் இந்த ஷிர்க் அஸ்கர் இருக்கின்றது, இதை பற்றி மார்க்க அறிஞர்கள் இரண்டு விதமான கருத்தை சொல்கிறார்கள். ஒன்று என்ன, இவர்களுக்கும் நரகத்திலே தண்டனை இருக்கிறது, ஆனால் மன்னிப்பு வழங்கப்படும், நிச்சயமாக தண்டனை என்பது உண்டு என்று சொல்கிறார்கள். ஆனால் சில மார்க்க அறிஞர்கள் ஷிர்க் அஸ்கரை பெரும்பாவங்களிலே கணக்கெடுத்து பெரும்பாவங்களை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்திலே இரண்டு விதமான நியதிகள் இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹ் நாடினால் அவர்களை சில காலம் நரகத்திலே தங்க வைத்து அவர்களுக்கு அந்த சுத்தத்தை கொடுத்து பின்பு நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்திற்கு அனுப்புவான். இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய வேறு ஏதாவது சில நன்மைகளால் அவர்களுடைய அந்த சிறிய ஷிர்க்கையும் மன்னித்து அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு அனுப்புவான். ஆனால் அதிகமான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால் முன்னாடி கூறிய கருத்துதான். அதாவது யார் ஒருவர் இந்த சிறிய ஷிர்க் செய்தாரோ அவரும் நிச்சயமாக நரகத்திலே தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் சிறிய ஷிர்க்கை பற்றி சொல்லி இருக்கிறார்களோ அந்த எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் சேர்த்தே சொல்லி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு நாளை ஹதீஸ் குதுசியில் வருகின்றது, ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறார்கள், நான் யாருடைய தேவையுமற்றவன், யாருடைய இணையுமற்றவன், எனக்கு யாருடைய கூட்டும் தேவையில்லை. யார் யார் ஒருவர் ஒரு அமலை செய்து அதில் என் அல்லாத இன்னொருவரையும் சேர்த்து விட்டாரோ அவரை நான் அவரது அமலுடன் விட்டு விடுவேன், அவருக்கு நான் கை கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இப்போது கூறப்பட்ட ஹதீஸ், உங்களிலே நான் அதிகமாக பயப்படுவது இந்த சிறிய ஷிர்கை தான். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள். மூன்று நபர்களை அல்லாஹ் எழுப்பி, மூன்று நபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி, இன்னென்ன நேமத்துகளை உங்களுக்கு நான் கொடுத்தேனே, கல்வியை உங்களுக்கு கொடுத்தேன், செல்வத்தை உங்களுக்கு கொடுத்தேன், வீரத்தையும் தைரியத்தையும் துணிவையும் உங்களுக்கு கொடுத்தேனே என்று அறிமுகப்படுத்தி, நீங்கள் இதற்காக என்ன செய்தீர்கள் என்று அந்த மூன்று நபர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது ஒருவர் சொல்வார், மார்க்கத்தை பரப்பினேன், ஒருவர் சொல்வார், அள்ளி அள்ளி தர்மம் செய்தேன், ஒருவர் சொல்வார், எனது உயிரையே மாய்த்துக் கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்வான், உங்களுக்காக வேண்டி நீங்கள் இவற்றை செய்தீர்கள், உங்களை பற்றி பெரிதாக பேச வேண்டும் என்பதாக, எனக்காக செய்யவில்லை என்பதாக அவரை நரகத்திலே முகம் குப்புற தள்ளப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பண்பு சகோதரர்களே, ஆக ஷிர்க் என்பது அது எந்த வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் சரிய மிக பயங்கரமானது, மிக கொடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடுமையாக இந்த ஷிர்க்கை எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலே இந்த பெரிய ஷிர்க் எத்தனை வகைப்படும், அதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கும், அடுத்து சிறிய ஷிர்க்குடைய வகைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வநதுப் இலைக் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம்.